أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا فبشر صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة المتقين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وصحبه أجمعين. أيام معدودات، فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر، وعلى الذين يطيقونه فدية طعام مسكين، فمن تطوع خيرا وَهُوَ خَيْرٌ لَهُ أَنْ تَصُومُوا خَيْرٌ لَكُمْ إِنْ كُنْتُمْ تَعْلَمُونَ. அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்று ரமலான் மாதத்துடைய நோக்கத்தை பற்றி ஒரு சில செய்திகளை சொன்னோம். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் அதை நேற்றைய மாதிரி இன்றைக்கும் இஃப்தார் முடிந்தவுடன் சில கேள்விகளும் பரிசுகளுக்கு பரிசு வழங்கப்பட அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ரமலான் மாதம் கடமையாக்கப்பட்ட வசனங்களை குறித்து நான் உங்கள்ட்ட சொன்னேன். ரெண்டாவது அத்தியாயத்தில் 183, 184, 185, 187 நாலு வசனங்கள். இந்த நாலு வசனங்களில் 183 அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மூமின்களே, என்னை நம்பி வாழக்கூடிய மக்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த முஸ்லீம்களின் மீது மூமின்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போலவே உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? நீங்கள் இந்த நோன்பின் மூலமாக இறை அச்சம், என்னுடைய அச்சத்தை நீங்கள் கொள்வதற்காக, அச்சம் வருவதற்காக நோன்பு வையுங்கள். அப்ப அல்லாஹ் நோன்பு கடமைன்னு சொன்ன உடனே நோன்புண்டா பெரிய கஷ்டமோ, இதாக புரியாமல் போனதுக்காக அல்ல, உங்கள் மீது மட்டும் இல்லை, உங்களுக்கு முன்னால் எவ்வளோ மக்கள் முஸ்லீம்களாக வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கடமையாக இருந்துச்சு. அப்போ அவங்களெல்லாம் இந்த நோன்பு பிடிச்சாங்க. அதனால இந்த நோன்பு என்பது உங்களுக்கு புதிதல்ல, உங்களுக்கு முந்தி உள்ள மக்கள் கடமையாக்கப்பட்டது போலவே உங்களுக்கு கடமை. எதற்காக? உங்களுக்கு அல்லாஹ்வாகியுடைய அச்சம் வருவதற்காக. தக்குவாங்கிற வார்த்தைக்கு நேரடி அகராதி பொருள் பாதுகாப்பு, தற்காப்பு. அப்ப தற்காப்பு நீங்கள் பெறுவதற்காக. என்ன தற்காப்பு? இந்த நோன்புல நம்ம அல்லாஹ்வுக்காக நாம் செய்யறோம் சொன்ன நரகத்தை விட்டு பாதுகாப்பு. அப்ப ஒவ்வொரு முஸ்லீமுடைய நோக்கம் என்னன்னா, இந்த உலகத்தை விட்டு மரணம் அடைந்த பிறகு நம்மை அடக்கம் செய்யப்படுகிற மன்னரை வாழ்க்கையும் அதற்கு பிறகு உள்ள வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை அமைய வேண்டும். அவ சொர்க்கன்ன சொர்க்கமா என்னது? நினைத்தது நினைத்த மாதிரி நினைத்த இடத்துல கிடைக்கும், அதுதான் சொர்க்கம். சொர்க்கம் என்பது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நினைச்ச இடத்திலே கிடைச்சிடும். எப்படி நினைக்கிறோமோ அப்படி கிடைக்கும். ஆனால் உலகத்தில் எதுவாக இருந்தாலும் சரிதான், ஒரு சாயை வாங்கண்டா அதுக்காக சாயை கடைக்கு போகணும், அங்கே கொஞ்சம் உட்காரணும், ஒரு டீ தான் கேட்கணும், அது காசு இவ்வளோ இருக்குது. அப்ப எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம உலகத்துல தேடி போகணும். மறுமையில சொர்க்கம் என்பது அப்படிலாம் கிடையாது, இருக்கிற இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படி நேரம் கிடைச்சிடும். அப்ப அல்லாஹ்வை பயந்து நடத்தும் நரகத்தை விட்டு பாதுகாப்பெறக்கூடிய வாழ்க்கையை நீங்க பழகிக்கொள்ளுங்கள். அப்ப நோன்பின் மூலமாக நம்ம என்ன பயிற்சி எடுக்கிறோம், நரகத்தை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்கிறோம். அப்ப நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்காக தரப்படுகிற ஒரு பயிற்சி தான் இந்த ரமதான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, நீங்கள் இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு வைக்கிறோம், நோன்பு வைத்தவர்கள் பயணம் செய்வதாக இருந்தால், நோன்பு வைத்துக் கொண்டே பயணம் செய்தாலும் சரி, அல்லது நோன்பை விட்டுட்டு பயணம் செய்தாலும் சரி தான், நோன்பு திறந்துட்டு பயணிகளாக இருந்தால், அல்லது நோயுடையவளாக இருந்தால், நோன்புல திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு, திடீர்னு உடல்ல நோய்க்கு வந்து கடுமையான பிரச்சனை ஏற்பட்டுச்சு, இப்படி ஏற்பட்டு அந்த நோயின் காரணமாக அல்லது பிரயாணத்தின் காரணமாக நோன்பு பிடிக்க முடியவில்லை என்றால் அந்த நோன்பை விட்டுறலாம். நோன்பு பிடிச்சுக்கிட்டே பயணம் கொண்டா சிறுதாள்தான். நோன்பு பிடிச்சிருக்கும் போதே நோய் வந்தாலும் சரியா, நோன்பு விட்டுடலாம். அந்த நோன்பை விட்டு விட்டு பிறகு எத்தனை நோன்பு நாம் கணக்கு விட்டுருக்கிறோம் அதை கணக்கிட்டு பிறகு வைத்துக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் ரெண்டாம் அத்தியாயத்தில் 184 சொல்கிறான். எப்படி இந்த நோன்பு உங்களுக்கு நோன்பு பிடித்த காலத்தில் நீங்கள் பயணிகளாக அல்லது நோயாளிகளாக ஆகிவிட்டீர்களானால் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த விட்ட நோன்பு எத்தனை நோன்போ அதை கணக்கிட்டு பிறகு வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, சில நோய் அந்த நோய்க்கு குணமே ஆகாது, அந்த நோய் தீராத நோய், சிலருக்கு அல்சர், அது மாதிரி ஏதாவது நோய் பிடிக்க முடியாத அளவுக்கு நோய் இருக்கு. அந்த மாதிரி என்ன செய்யறது, அவர்கள் ஒவ்வொரு மாதமும் 29,000 நாளுக்கு ஒவ்வொரு ஏழைக்கும் உணவு கொடுத்துடும், 30,000 நாள் கொடுத்துடும். அப்ப நோயை ரெண்டா பிரிக்கிறோம். எப்படி நோய், நோய் குணமாகக்கூடிய நோய், சிலருக்கு நிரந்தரமான நோய், அதற்கு பசித்திருக்க முடியாது என்று மருத்துவர் சொல்கிறார்கள் என்று இருந்தால் நோன்பை விட்டுவிட்டு அந்த நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க வேண்டும். அப்போ குர்ஆன் மூலமாக நோன்பை விடுவதற்கு அல்லாஹ்வுத்தால அனுமதி வழங்கியவர் ரெண்டு பேர், ஒன்று யார், பயணி, இன்னொரு நோயாளி. அப்போ இந்த நோயாளிகளும் பயணத்திற்கிறவர்களுக்கும் என்ன முக்கியம்னு கேட்டால் அவங்கவங்க முடிவு செய்யணும். நான் பயணத்தை செய்தாலும் என்னால் நோன்பு பிடிக்க முடியும், இதெல்லாம் சின்ன காய்ச்சல் தான், பிரச்சனையில் நோன்பு பிடிக்க முடியும். அப்போ நோயாளியும் பயணியும் நோன்பு பிடிக்க முடியும் என்று இருந்தால் வைத்துக் கொள்ளலாம். அது எங்க இருக்குது, ஹதீஸ்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்திலே போகிற போது சஹாபாக்கள்ல பலர் என்ன செய்தாங்கன்னா நோன்பு பிடித்திருந்தாங்க, ஒரு சிலர் நோன்பு பிடிக்கல. அப்ப நோன்பு பிடித்தவர்களும் நோன்பு பிடிக்காத சேர்ந்து ஒரு பயணத்திலே போகிறார்கள். அந்த பயணத்திலே போன நோன்பு வைத்தவர்கள் நோன்பு வைக்காத யாரையும் பார்த்தீங்க, ஏன் நோன்பு பிடிக்கல, என்ன கஷ்டம் என்று கேட்கவில்லை. அல்லது நோன்பு விட்டவர்கள் நோன்பாளியை பார்த்து ஏப்பா பயணம் நோன்பு பிடிச்சிங்க என்று கேட்கவும் இல்லை. அப்ப ஹதீஸ்லாம் பார்க்கற சல்லல்லாஹு பயணத்தில் போறவங்களுக்கு என்ன அளவு அவங்க அவங்க முடிவு செய்யணும். நான் பயணம் போனாலும் நோன்பு பிடிக்க என்னால் முடியும், எனக்கு இந்த காய்ச்சல் தலைவலினால எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை நோன்பு வைக்க முடியும். அப்ப வியாதியையும் பயணமும் அவர்கள் அவர்கள் முடிவு செய்யணும், என்னால் நோன்பு வைக்க முடியும். அப்ப நோன்பு வைக்க முடியும் என்றால் பயணத்தில் நோன்பு வச்சுக்கலாம். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொண்டிருக்கிற போது ஒரு இடத்துல மக்கள் கூட்டமாக ஒருவருக்கு துணியை பிடித்து நிழல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன பாச்சு என்ன, அல்லாஹ்வின் தூதரே ஒருவர் நோன் பிடித்திருந்தார், இந்த வெயிலின் காரணமாக மயக்கமுற்று விழுந்து விட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பயணத்திலும் நோன்பிடிக்க அவ்வளவு பெரிய சிறப்பான விஷயம் இல்லையே, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மயக்கமுற்று விழக்கூடிய அளவுக்கு நோன்பிடிக்கணுமா, அது தேவையில்லை. அப்ப இது நமக்கு என்ன தெரியுது, ஒரு பயணியோ ஒரு நோயாளியோ அவர்களாக முடிவு செய்யணும், என்னால் நோன்பிடிக்க முடியும் முடியாது. ஆனால் நம்ம போய் இதுக்கெல்லாம் போய் நோன்பு விட்டுடா அப்படின்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, யாரை நோன்பு விட்டா அவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும், இவங்க என்னது நீ ஏப்பா நோன்பு விட்டு இந்த நோய்க்கு இல்லாமல் நோய் விடுறது இந்த பயணத்தில் அப்படி சொல்லக்கூடாது. அப்ப நோயாளியா பயணியா அவளை நோன்பை விட முடியுமா விட முடியாதா என்று முடிவு செய்து அவங்கள பொறுப்பு சொல்ல விட்டுட்டாங்க. இது குர்ஆன் இருக்கு. இது போக ஹதீஸ்ல வரக்கூடிய சில விஷயங்கள், மாதவிடா ஏற்படக்கூடிய பெண்கள், அதுபோல பிரசவரத்து வரக்கூடிய பெண்கள், இவர்களும் எத்துணை நாட்கள் இந்த பிரசவரத்தம் மாதவிடாய் வருகிறதோ அந்த நாட்கள் நோன்பிக்க கூடாது. எந்த அளவுக்குண்டா, 5:30 தான் ஒரு ஆள் மாதவிடாய் செஞ்சு அப்புறம் முடிஞ்சு விடும். அப்ப காலை அதிகாலையிலிருந்து சூரியன் மறைந்து அந்த மறைந்திலிருந்து மறைந்த வரைக்கும் அவங்க மாதவிடாய் இல்லாம இருந்தால் நோன்பிடிக்கணும், மாதவிடாய் வந்துட்டா நோன்பு விட்டுடும். அது மாதிரி பிரசவத்தினால் அப்படித்தான், அவர்கள் எத்தனை நோன்பை விட்டார்களோ அதை பிறகு கணக்கிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். அவன் காலம் முடிஞ்ச உடனே, அந்த மாதவிடாய் காலம் முடிஞ்ச உடனே அல்லது பிரசவத்தை முடிஞ்ச உடனே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த மாதவிடாய் இவர்களுக்கு இந்த மாதிரி உள்ளது நோன்பு விட்டு விட்டு அது தொழுகையாய விட்டு அது மாதிரி தொழவும் கூடாது, மாதவிடாய் காலத்தில் தொழக்கூடாது, பிரசவத்தரும் தொழக்கூடாது. தொழுகைக்கு நோன்புக்கு என்ன வித்தியாசம், சல்லல்லாஹு அவர்கள் சொன்னால் நோன்பை பிடிக்க வேண்டும், தொழுகை கலாச்ச வேண்டியதில்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகை இருக்கிறதுனால தொழுகையை விட்டுவிட்ட மாதவிடாய் பெண்கள் பிறகு அதை கணக்கு பார்த்து தொழ வேண்டிய அவசியம் இல்லை. நோன்பை விட்டு விட்டால் எத்தனை நோன்பு விட்டார்கள் அதை கணக்கிட்டு பிறகு விட்டு கொள்ள வேண்டும். அப்போ குரான்ல ரெண்டு, பயணிக்கும் நோயாளிக்கும். ஹதீஸ்ல மாதவிடாய் பிரசவத்தை வந்த பெண்கள், அதோட மூன்றாவது என்னன்னு கேட்டா கருப்பமுற்ற பெண்கள். நோன்பு காலத்தில் அவங்க கருப்பமுற்றிருக்கிறாங்க, குழந்தை பேர் பெற்றுக்கிறாங்க. அப்படி இருந்தா அதோட நோன் பிடிச்சதுக்கு கஷ்டம்னு நினைச்சா அவங்களும் நோன் விட்டுருக்கலாம். அது மாதிரி பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், பாலூட்டி கொண்டிருக்கிற காலத்தில் அந்த பாலூட்டவர்கள் நோன் பிடித்தால் பால் கொடுப்பதற்கு இடையூறாக ஏற்படுத்தி தெரிஞ்சு அவங்களும் நோன் விட்டுருலாம். அப்போ இவங்க நோன்பை விட்டதும் விடாது அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்தது. பிறகு விட்டு விட்டு எவ்வளோ நோன் விட்டார்களோ அதை பின்னால் கணக்கிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு சில பெண்கள் இப்போ 9 மாதம் வச்சுக்குவோம், 9 மாதம் பிரசவம், குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பிறந்து ஆரோக்கியமாக இருக்கு, 2 வருஷம் பால் கொடுக்குறான். அப்போ 2 வருஷமும் எவ்வளோ நாள் ஆயிரும், 9 மாதம் ஆகிடும். பிறகு அடுத்து உடனே குழந்தை உண்டாயிட்டு வச்சுக்கோங்க, இப்படியே பார்த்து அவங்கள நோன்பு வைக்கவே முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன சட்டம், அவங்களும் ஒரு 7 ஒரு நோன்பு கணக்கு பார்த்து சொல்லிடுவோம். ஏன்னா அப்படியெல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் நோன்பை ஒன்றா வச்சு நோன்படி சொன்னால் அவ்வளோதான் பிடிக்க முடியாது. அதனால் அவங்களுக்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பிறகு மார்க் ரொம்ப எளிமையான மார்க்கம். இது போக இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி இருக்கும் போது ஒரு நபி தூதர் வர்றார், அல்லாஹ்வின் தூதரே நான் காலையிலே வாங்க சொல்லும் போது விழித்தேன், விழிக்கிற போது நான் குளிக்க வேண்டி கடமைக்குரியவனாக நான் விழித்து விட்டேன். மனைவியோட சேர்ந்தோ அல்லது கனவுல இந்திரி வெளிப்பட்டோ காலை எஞ்சிக்க பார்க்குறோம், வாங்க சொல்லலாம் தெரியல, நம்ம எழுந்து பார்க்குறோம் என்ன ஆகி போச்சு, வாங்க சொல்லியாச்சு அல்ல தொழில் டைம் ஆயிடுச்சு, அப்போ என்ன செய்யறது, ஒரு சஹாபி கேட்குறாரு. அப்போ ரசூல் சொல்கிறாங்க பாருங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி விளையாடலாம் பாருங்க, நானும் உன்னை போன்று ஒரு தடவை மனைவியோடு சேர்ந்து விட்டு எழுந்திருக்கிற நேரத்தில் நோன்பு டைம் முடிஞ்சு தொழுகை டைம் வந்து விட்டது, நான் குளித்து விட்டு நோன்பை தொடர்ந்து கொண்டேன். அப்ப குளிச்சுட்டு தொலை போனோம், நோன்பை பிடிக்கும் நோன்பு, அதனால மிஸ்டேக் இல்லை. உடனே அவர் சொல்றாரு, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுக்கு அல்லாஹுத்தாலா இதெல்லாம் செலவு கொடுத்துருக்க. உடனே சொல்ல கோபப்பட்டாங்க, நான் உங்களை விட அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுவார், நான் உங்களை விட அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுகிறவன் தெரிந்து வைத்திருக்கிறேன், அதனால எனக்கும் உங்களுக்கு சமந்தா. அப்ப என்ன அர்த்தம், நம்ம இரவுல படுக்கிறோம் பகல்லையோ அல்லது படுத்து சகருக்கு சாப்பிடாம எழுந்திருக்க நேரத்திலேயோ நமக்கு இந்த குளிப்பு கடமையாயிருந்தால் வாங்க சொன்ன பிறகு ஆகா நான் வாங்க சொல்லிட்டாங்களே நோன்பு பிடிக்க வைக்க, நோன்பு பிடிக்க கூட நினைக்கூடாது, நோன்பு கண்டினியூ பண்ணணும், குளிக்க மட்டும் செய்யணும், குளிச்சு தொலைப்பயிரும். அப்போ இவங்களுக்கும் அனுமதி இருக்கிறது. வேற ரசூலை இன்னும் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, ஒரு மனிதன் நோன் வைத்து விட்டு சாப்பிட்டான் அல்ல இல்லையா குடிச்சான், என்ன வருஷம் நோன் பிடிக்காதனால மாசத்தில் நோன் பிடிக்கிற மறந்துடுவாங்க சில பேர். அவன் சாப்பிட்டு குடித்து விட்டால் ரசூலை சொன்னாங்க அவனுடைய நோன்பு முடியாது, அவனுக்கு அல்லாஹ்வாக சாப்பாடும் குடிப்பும் கொடுத்துருக்கிறான். பாருங்க எவ்வளோ எளிமையான மார்க்கம் பாருங்க. அதனால நம்ம போய் நீ வேணே தின்ட்டு சொல்லக்கூடாது, அவன் எப்படி தின்னாங்கிறது அல்லாவுக்கு அவனுக்கு உள்ள விஷயம். அப்போ ஒருவன் மறந்து சாப்பிட்டுட்டான், நல்லா சாப்பிட்டான், நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன் நோம்பு செல்லாம்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனை ஃபுல்லாக சாப்பிட்டாலும் சரி அறவரை சாப்பிட்டாலும் சரி தான், அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிற போதே நினைவு வந்து விட்டுணும். அதில் யாராவது என்னப்பா நோன்பு சாப்பிட்றது விட்டுணும், அதுக்கு பிறகு சாப்பிட்டேன் பிரச்சனை இல்லை ஃபுல்லாக அடிச்சு அடிக்க விடாது. அப்போ நோன்பாளி மறந்து உண்ணவோ குடிக்கவோ செய்தால் பிறகு நிறைவு வந்து விட்டு அவள் நோன்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதனால அவர் நோன்பு விட்டு கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு நல்லா ஞாபகம், குரானில் பயணி நோயாளி, ஹதீஸில் எல்லாம் வந்திருக்கு, மாதவிடாய் பெண், பிரசவரத்தை வந்த பெண், கற்பமுற்ற பெண், பாலூட்டுகிற பெண். அதே போல நாம் எழுந்திருக்கிற போது குளிப்பு கடமையான நிலை எழுந்து பாங்க சொல்லிவிட்டால் அப்போதும் பிரச்சனை இல்லை, குளித்தோடு தொட்டுக்கொள்ள வேண்டும். இது போக பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு. இஸ்லாமிய மார்க்கம் அவ்வளோ அற்புதமான மார்க்கம், இந்த சட்டத்துக்காக வேண்டி வேற யாரும் பூசை கடவுளுக்கு அவசியமே இல்லை, எல்லாத்தையும் அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் சஹாபா வாழ்க்கை உண்டாக்கிட்டான். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு நபித்துவ சஹாபி வர்றாரு, என்ன சொல்லுவாரு, ஹலத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நான் நாசமாக போயிட்டேன், நான் நாசமாக போயிட்டேன், அழிஞ்சு விட்டேங்கிறாரு. என்னப்பா அழிஞ்சு விட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னாரு, நான் நோன் வைத்து கொண்டே பகல் காலத்தில் மனைவியோடு ஈடுபட்டு விட்டேன். அவர் சில நேரங்களில் மனசை தன்னை மறந்து தெரியாமல் செய்வாங்க. அவர் செய்த உடனே அவர் மனசில் பார்த்து பயம் வந்துச்சு, ஓடி வர்றாரு. நம்மளாம் தவறு செய்து மறைப்போம், நம்ம கண்ணு முன்னால் செய்வோம், ஏங்க நான் செய்யலையேன்னு சொல்லுவோம். இது மனசு பழக்கம். அப்போ இது அவங்கள்ட்ட இல்லை, சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் தவறு செய்தா உடனே அல்லாவோட தூதர் வந்து, அல்லாவின் தூதரே நான் தவறு செய்த இதுக்கு பரிகாரம் என்ன? அப்போ ரசூலுல்லா சொன்னாங்க, அப்படியே நோன்பு வச்சு நீ பண்ணிட்டியா, அப்போ நீ 2 மாதம் தொடரா நோன்பிடிக்கின்றாங்க. அல்லாவின் தூதரே நான் நோன்பிடிக்க அளவுக்கு என்னுடைய உடலில் வலிமை இல்லையே, அப்போ அடிமையை விலைக்கு வாங்கி உரிமைடணும், அந்த அளவுக்கு என்ன வசதியும் இல்லையே. அப்போ புறப்பா அப்படி உட்காரச்சான். அப்படி இருக்கும்போது ஒரு ஆள் ஒரு மூட்டை நிறைய பேச்சு மேலே கொண்டார், அதை கொடுத்து நீ 60 ஏழைக்கு இதை கொடுத்து தர்மம் கொடுத்துரு. ஒன்று அவர் சொல்ல, அல்லாவின் தூதரே இந்த மதீனாவில் என்னோட பெரிய ஏழை யாருமே இல்லை, அவ என்னோட பெரிய ஏழை யாருமே இல்லை, அவ என்னை விட ஆள் இருந்தாலும் நான் கொடுக்கறதுக்கு நான் மிகப்பெரிய ஏழையாக இருக்கிறத வேண்டாங்க. அவர் ரசூலா சிரிச்சு சொன்னாங்க, அப்படியா அவ நீனே 60 நாளைக்கு திருட்டுக்கு போகட்டாங்க. அவ இந்த மார்க்கை எவ்வளோ எளிமையான மார்க்கு பாருங்க. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப எளிமையான இலகுவான சிறப்பான மார்க்கம். அதனால் இஸ்லாமிய மார்க்கத்து சட்டங்கள் மூணு படிக்கணும். சட்டங்களை படிக்காதனால தான் இன்றைக்கி முஸ்லீம்கள் அல்லாவுடைய பார்வை விழுந்து விட்டோம். அதனால ஞாபகிங்க, இப்போ நான் சொன்ன திருமணம் சொல்ல ஞாபகிங்க, நோன்பு ரமதான் மாதம் கடமை. இந்த ரமதான் மாதத்தில் நாம் நோன் பிடித்திருக்கிற போது பயணம் மேற்கொண்டு அந்த பயணத்தில் நோன் பிடிக்க முடியவில்லை என்றால், அல்லது வியாதி வந்து வியாதினால் பிடிக்க முடியவில்லை, நோன்பு செய்யலாம் விட்டுடலாம், முடிஞ்சால் பிடிச்சிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பாருங்க, ரசோ என்ன செய்யலாம், ஒரு தடவை ஒரு யுத்தத்து பேர் திரும்பி வந்துட்டுருக்கிறாங்க. திரும்பி வரும்போது கடுமையான கஷ்டம், சஹாபாக்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு அல்லாஹ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று சொன்னாங்க. அப்போ குரா ஒரு ஹுமைம் ஹமீமு நடந்துச்சு, அந்த இடம் வந்தோடனே செய்தாங்க, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் பால் கொண்டு வச்சுருந்தாங்க, கொண்டு வந்து எல்லாரும் தெரிகிற மாதிரி குடித்தாங்க. அப்போ இடையிலே நோம்பு விடுறாங்க, கிட்டத்தட்ட அசர்கிட்ட ஆயிடுச்சு, அசர் நேரம் ஆயிடுச்சு. அப்போ அரை மணி நேரம் ஒரு மணிக்காரங்க நோம்பு விடுறாங்க. அப்போ என்ன தெரியுது, நோன் வைத்து கொண்டு அந்த நோன்பை முழுமைப்படுத்த முடியாமல் கடுமையான கஷ்டம் நமக்கு தெரிஞ்சால் பரவாயில்லை, நான் அதோட எவ்வளோ கஷ்டமாக அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நோன்பை அப்போ விடலாம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த பிறகு சில பேர் செய்கிறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்க முடியும் என்று கொஞ்சம் பேர் நோன்பு விடாமல் வச்சுருக்காங்க. இந்த தகவல் ரசூலுடன் சொல்ல, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் விட்ட பிறகும் கொஞ்சம் பேர் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் உஸாத் சத்தம் போட்டாங்க, அவங்களாம் எனக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், அவங்க நல்லவங்க இல்லை சத்தப்படுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ் வழங்கிய இந்த மார்க்கம் எந்த ஒரு செய்ய காரியத்தையும் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நமக்கு ஆபத்து வர அளவுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ரமதான் மூலமாக முக்கியமாக நோன்பின் காரணம் என்ன, நாம் வாழ்க்கையிலே எதற்காக பெரிய முக்கியத்துவம் கொடுத்து சம்பாத்தியம் செய்கிறோம், உண்பதற்கும் குடிப்பதற்கும் மனைவியோடு வாழ்வதற்கும். அப்போ அதை கூட அல்லாஹ் கடமையாக்கிட்ட, சாப்பிடாத குளிக்காத குறிப்பிட்ட நேரத்துக்கு மனைவிட சேராத இந்த பயிற்சி நாம் எடுத்துட்டோம்னா, சாப்பாட்டையே அல்லாவுக்காக விட்டுட்டா, குடிக்கிறதே அல்லாவுக்காக விட்டுட்டா, மழை இந்த ஆவலையெல்லாம் அல்லாவுக்காக நாம் கொஞ்ச காலம் விட்டுட்டா, இது அல்லாத மற்ற காலம் ஈஸி. அப்போ ரமதான் எடுக்கிற பயிற்சி ரமதான் அல்லாத காலங்கள் நமக்கு ஏற்படும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷாபான் மாதம் கடைசியில் ஆரம்பிப்பாங்க, ரமதான் 27-28 நினைச்சா பள்ளி விட்டுருவாங்க. அப்போ இந்த நோன்பு பிடிக்கக்கூடியவங்களில் இப்படி தொழுகையை நோன்பு வச்சதுனால தொழுகிறாங்க. அப்போ இப்படி ஒரு தொழுதான நோன்பில் அவன் பயிற்சி எடுக்கிறேன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் எல்லா காலத்திலும் இருக்கிறான், அல்லாஹ்வோட சட்டம் எல்லா காலத்திலும் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய சட்டம் இந்த நோன்பு நம்ம கடமையாக்க நோக்கம் என்ன, இந்த நோன்பின் மூலமாக நாம் அல்லாஹ்வுக்காக இந்த சாப்பாட்டை குடிப்பை விடுகிற நான் அல்லாஹ் சொன்னால் எதையும் விடுவேன், அல்லாஹ் செய்ய சொன்னால் எதையும் செய்வேன், அல்லாஹ்வுடைய தூதர் எதையாவது சொன்னால் விடுவேன், செய்ய சொன்னால் செய்வேன் என்ற ஒரு பயிற்சி தான் இந்த நோன்பில் முக்கியமான விஷயம். இந்த பயிற்சி நமக்கு வந்துட்டா சுபஹானல்லாஹ், நீ குரானை படித்து பாருங்க, சஹாபாவுடைய வாழ்க்கையை படித்து பாருங்க, எவ்வளோ பெரிய சிறப்பு அம்சம் இருக்குன்னு சொல்ல அல்லாஹ் சொல்ற வாழமும் நீங்களாம் தெரிந்து கொள்ளுங்கள். அன்னல்லாஹ மால் முத்தகீன், அல்லாஹ் அவனை யார் பயந்து வாழ்கிற அவர்கள் உடன் இருக்கிறான். அப்போ நம்ம அல்லாஹ் பயந்து வாழ்ந்தால் அல்லாஹுடைய உதவி நேரடி நமக்கு கிடைக்கும். அதனால தான் சஹாபாக்களுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய நெருக்கடி கண்ணில் தெரிஞ்சும் அவங்க அல்லாஹ்வுக்காக வாழ்ந்ததுனால அந்த திரும்பியே அந்த சிரமமே தெரியலை, ஏன் அல்லாஹ் அவளுக்கு உதவி செய்தான். உதாரணமாக யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ்வுடைய உதவி எப்படிலாம் வரும்? அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வமை யத்தகில்லாஹா, அல்லாஹ்வை யாராவது முறையாக பயந்து வாழ்ந்தால் யஜ்அல் லஹு மக்ரஜா, அவளுக்கு அல்லாஹ் நெருக்கடி இல்லாத வாழ்க்கை ஏற்படுத்துகிறான். அவர் எண்ணி பார்க்காத அளவிற்கு அவருக்கு அபரிதமான வாழ்க்கையில வாழ்வாதாரத்தை வழங்குகிறார். அப்ப அல்லாஹ் பயந்து வாழ்ந்தா அல்லாஹ் வழங்குவதாக சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான அம்சம் என்னது? எது சிரமம் நினைக்கிறான் சிரமத்தை இல்லாமாக்கிடுவான், எது கிடைக்காது அதை அல்லாஹ் கொடுத்துருவான். அப்ப நம்ம நினைக்காது கிடைப்பதற்கும் சிரமங்கள் நீங்குவதற்கும் இறையச்சம் முக்கியமான ஒன்று. அப்ப இறையச்சம்னா என்னது? அல்லாஹ்வுடைய அச்சம்னா என்ன என்று நாம் படித்தோமானால் குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்வுடைய அச்சம் என்று எதை குறிப்பிடுகிறது? அல்லாஹ் எந்த எந்த வழக்கங்களை எப்போது எப்படி சொல்ல வேண்டிய கடமையாக்கிறாரோ அதே போல செய்யறது. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த எந்த வழக்கங்களை எவ்வாறு செய்து நம்ம காட்டினார்களோ அதே போல நாம் அந்த வழக்கங்களை செய்தால் அதுக்கு பிறகு தக்குவா. நீ யோசி பாருங்க, உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம்னா இதுவரைக்கும் வரலாற்றை படிச்சு பார்த்தா அப்படி ஒரு வரலாற்றை பார்க்க முடியாத வரலாறு. அது என்ன வரலாறு? மக்காவில நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் 40 வயசு நபி ஆக்கிற போது அந்த பிரச்சாரத்தை அவங்க சொன்னோட மக்கள் எல்லாம் நிறைய பேர் ஏற்றுக்கிட்டு வந்தாங்க. அப்படி ஏற்றுக்கொண்டு வந்த மக்கள் அந்த அல்லாஹ்வை ஏற்றதுனால நபியை நம்பி வாழ்ந்ததுனால அந்த மக்காவில காபிர்கள் குரேஷி காபிர்கள் பல வகையான தொல்லை கொடுத்தாங்க. அந்த தொல்லைகளெல்லாம் வரலாறு படித்து பார்த்தால் கல்லஞ்சம் கருகி போய்விடும். அந்த மாதிரி எந்த அளவுக்குன்னா கடுமையான வெயிலில் சுடுமணலை கிடத்தி நெஞ்சிலை பாறாங்கல்லை தூக்கி வைத்துக் கொண்டு அடிப்பார்களாம். நீ அல்லாஹை விட்டு அல்லாஹுடைய நம்பிக்கை விட்டுவிடு, இந்த முகம்மதை நம்பாதே என்று அடிப்பார்கள். ஆனால் இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டு அந்த சுடுமணலில் வெந்து கொண்டிருக்கிற அவர்கள் அஹத் அஹத் அல்லாஹ் ஒருத்தன் தான், நான் ஒருத்தன் தான், நான் ஒரு காலம் இந்த கொள்கை விட மாட்டேன் என்று இந்த அளவுக்கு உறுதியாக சொன்னாங்கன்னா யோசி பாருங்க, நம்மளால கொஞ்ச நேரம் ஏசியில உட்கார முடியல, என்ன ஏசியில சரியா காத்து வரல என்று அது வேற குறை சொல்வோம். ஆமாம், ஒரு சுடுமணலை கிடத்தி பாறாங்கல் நெஞ்சில தூக்கி வச்சு அடிக்கிறான். என்ன சொன்னான்? நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாத, சொல்ல மாட்டேன்னு சொல்லு. அவங்க மூணுமே கூட இருக்கல, சொல்வேன், அல்லாஹ் அஹத் அல்லாஹ் அஹத், அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ் ஒருத்தன் தான், அதுல நாங்க எந்த மாற்று கருத்து வைக்க மாட்டேன், கொண்டாலும் பரவாயில்லைன்னு உறுதியா இருந்தாங்க. சுபஹானல்லாஹ், நீ யோசி பாருங்க, ஒரு 13 வருஷம் மக்கா இப்படி கஷ்டப்பட்டாங்க, 14 வருஷம் மக்காவிலிருந்து அல்லாஹ் போக சொல்லிட்டான், பிறந்த நாட்டை விட்டே போக சொல்றான். அப்ப எது பிறந்த நாடோ அந்த வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிற போது கூட அவங்க கலங்கவில்லை. அப்ப பிறந்த ஊர்ல லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னவங்க வாழ முடியல. நீ பாருங்க, நம்ம லா இலாஹா சொன்னவங்க வேற நாட்டில் நமக்கு இவ்வளவு பெரிய வசதி, நோன்பு இருக்குது வசதி, மற்ற எல்லா வசதியும் கொடுக்குறாங்க. இது பாருங்க, யோசி பாருங்க, அவங்க லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னதுனால பிறந்த ஊர்ல வாழ முடியல. அவங்க நாடு கடத்துகிறார்கள், நாடு கடத்தும் போதும் கவலைப்பட்டு யாரும் விட்டுல, பரவாயில்லை நாங்கள் அல்லாஹ்வுக்காக இதற்கும் தயாராகிறோம் என்று தோர்ந்தார்கள். சுபஹானல்லாஹ், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அழைத்து வைக்கிற போது மதீனாவாசிகள் புதுமுகங்கள், அறிமுகம் இல்லாதவர்கள். ஆனால் அறிமுகம் இல்லாத அவர்கள் மக்காவிலிருந்து வருகிறவர்களை வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்று வீடு கொடுத்தார்கள், தோட்டம் கொடுத்தார்கள், வியாபாரம் கொடுத்தார்கள். வரலாற்றை எண்ணி பார்க்க முடியாத ஒன்று, ஒரு சில தன்னை மனைவி விவாகரம் செய்து நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு வந்து விட்டார்கள். பாருங்க, 13 வருஷம் வாழ்க்கையை எண்ணி பார்த்துக்க மாட்டாங்க, 14 ஆண்டு கால எடுத்து வைக்கிறாங்க, அவங்களை தேடி வாய்ப்பு வருகிறது. பிறகு எந்த அளவுக்கு மாறிடுச்சு, 23 வருஷம் முடியும் போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற காலத்தில் அரபு நாட்டுடைய பல்வேறு பகுதிகளுடைய தலைவர்களாக கவர்னர்களாக மாறிவிட்டார்கள். பாருங்க, நாடுதிறந்து அகதிகளாக போனவங்க அவங்க குறிப்பிட்ட காலம் வருகிற போது அரபு நாட்டுடைய பல்வேறு பாகங்களில் ஆட்சியாளர்களாக மாறுகின்ற அளவிற்கு அல்ல வாய்ப்பு கொடுத்தான். அவ யோசித்து மாற்ற ஏது கொடுத்துச்சு, ஒரே ஒரு அம்சம் தான், அல்லாஹ்வுக்காக நான் செய்வேன், அல்லாஹ் சொன்னால் இதை செய்ய முடியுமா செய்ய முடியாது என்றெல்லாம் யோசிக்க மாட்டேன், ஏன்னா அல்லாஹ் என்னை படைத்தவன், அவன் என்னை பாதுகாப்பவன், நாளை மறுமையிலுக்கு சொர்க்கத்தை தருவா வாக்களித்திருக்கிறான், ஆகவே அல்லாஹ் கடமை ஆக்கியா கண்டிப்பா செய்வேன் என்று உறுதி இருந்துச்சு. அப்ப அவங்களுக்கு பரிசு அல்ல சொல்றான், நீங்கள் எதை நெருக்கடி நினைக்கிறீர்களோ அதை என்னை பயந்து செய்த நெருக்கடி இல்லாம ஆக்குற. நீங்கள் எது கிடைக்க நினைக்கிறோம் அதை உங்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகிறேன். அப்ப நமக்கு நெருக்கடிகள் நீங்குவதற்கும் உலகிலே தேவையான வாழ்வாதாரங்கள் அதிகமாக கிடைப்பதற்கும் மிக முக்கியமான அம்சமாக குர்ஆன் நமக்கு என்ன சொல்கிறது? அல்லாஹ்வை பயந்து செய்வது. அவர் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ் வழிமுறைகளும் நமக்கு எதை போதிக்கின்றனவோ அவற்றை தெரிந்து புரிந்து செயல்படுகிற போது நெருக்கடி இல்லாத வாழ்க்கை, வாழ்வாதார அபிரிதமான வாழ்வாதாரங்கள் இது கிடைப்பதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. எனவே அருமை சகோதரர்களே, நமக்கு இந்த ரமலான் மாதம் இவ்வளவு பெரிய பயிற்சி தந்திருக்கு என்பதை ஒவ்வொருவரும் நம்முடைய மனதிலே கொள்ள வேண்டும். ஆகவே வரக்கூடிய காலங்கள் ரமலானுக்கு அடுத்த காலங்களிலும் நாம் மனதில் ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். என்ன உறுதிமொழி? நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வரை அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். அல்லாஹ்வுக்காக எதையும் அல்லாஹ் சொன்னால் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் செய்ய வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் செய்யக்கூட தடுத்திருக்கிறார்களோ அதை யார் சொன்னால் செய்ய மாட்டேன் என்ற உறுதிமொழி நாம் எடுத்துக்கொண்டுமானால் நம்மை தேடித்தான் கண்ணியங்கள், உயர்வு, வாழ்வாதாரங்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்கிறான். இன்னும் சொல்றான், இன் தத்தகுல்லாஹா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து வாழ்ந்தால் யஜ்அல்லக்கும் ஃபுர்கானா, அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்தில் சத்தியம் அசத்தியம் எது என்று தெளிவாக்கி காட்டுவான். பாருங்க, அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தா அந்த இறைச்ச வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் எதை காட்டுகிறது, எது சரின்னு தெரியுது, சரியானதோ எது தவறு அதெல்லாம் விளக்கி நமக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். அப்ப இறையச்சுடைய வாழ்க்கையை நாம் நடக்கும் போது நம்மை வழிநடத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய உதவியாளர்களுக்கு வருவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே அருமை சகோதரர்களே, நாம் எல்லோரும் மனதில் உறுதியான ஒரு முடிவெடுத்துக்கணும். என்ன முடிவு? நான் எந்த ஒரு வணக்கத்தை செய்தாலும் அதை தெரிந்து செய்வேன். தெரிந்த பிறகு அதை செய்வதற்கு யார் எவர் எது இடையூறாக இருந்தால் அதெல்லாம் விட்டு விடுவேன், அல்லாஹ்க்காக செய்வேன், உறுதி கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு செய்தி நீங்கள் மனசு வச்சுக்கோங்க. இன்னைக்கு உள்ள பாடத்தில் என்ன தெரியுனா, உதாரணமா தொழுகை. நான் நேற்று உங்களை சொன்னேன், ஒருவர் 40 வருஷம் தொழுது ஆள, ஒரு சஹாபி என்ன சொன்னார், 40 வருஷம் தொழுதாரு. அவர் ஒரு சஹாபி கூப்பிட்டு, நீ எவ்வளவு காலம் தொழுறன்னு கேட்டு, 40 வருஷம் தொழுறேன் பெருமையா சொன்னார். அப்ப அவர் சொன்னாரு, நீ 40 வருஷமாக தொழுத இந்த தொழுகை போலே தொழுது நீ மோத்தானா, நீ முஸ்லீமாக மோத்தாக மாட்டேன். 40 வருஷம் தொழுத ஆள என்ன சொல்றாரு, இப்படியே நீ தொழுது மோத்தா போயிட்டா உடைய உயிர் பிரியும் போது நீ முஸ்லீமா இருக்க மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? தொழுகை முஸ்லீம்களுக்குரிய தொழுகை என்னன்னு தெரிஞ்சு தொழுகணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கா மதீனாவுக்கு போன பிறகுதான் ஜமாத் தொழுதாங்க. மக்காவுக்கு தொழவே இல்லை, ஜமாத் தான். அப்ப கூட்டு தொழுகை ஜமாத் தொழுகை என்பது அஞ்சு தொழுகை கடமைய மதீனாவுக்கு போன பிறகுதான் மார்க்கமா இல்ல ஆக்கணும். அப்ப மதீனாவுக்கு போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வேலை பள்ளிவாசம் கட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன உடனே முதல்ல செய்த வேலை என்ன? பள்ளிவாசம் கட்டாங்க. நம்ம உலகத்திலேயே அதிகமான நன்மை கிடைக்கிற பள்ளி மக்கா தான். இருந்தாலும் மக்கால் அவரை வாழ முடியல. அந்த காவிர தொல்லைகள் கொடுமையாக இருந்ததுனால நாடு திறந்து போய் மதீனாவில் ஒரு பள்ளியை கட்டினாங்க. அந்த பள்ளியில் நபிகள் நாயகம் தொழுவதற்கு முன்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்தாங்க. ரெண்டு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தி காட்டினாங்க. அப்போ நம்ம தொழுகிறவ தொழுகை, இந்த தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் இமாமாக ரெண்டு நாள் நின்று தொழுகை நடத்தினாங்க. அவ ரெண்டு நாள் தொழுட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போறாங்க, நான் இந்த ரெண்டு நாள் தொழுகை தொழுக டயருக்குத, இதுதான் தொழுகுடைய ஆரம்பம், முடிவுக்குரிய நேரம், இதுதான் தொழுகை முறைகள் என்று சொல்லிவிட்டு விடாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் படித்து கொடுத்த தொழுகைய பள்ளி வாசல்ல போய் எப்படி தொழுதாங்க? ஆரம்ப காலத்துல பள்ளிவாசல் ரசூல்லா போய் மெம்பர்ல ஏறி நின்றாங்க. ஏறி நின்று கொண்டு அல்லாஹு அக்பர் என்று கையை உயர்த்தி, அப்ப கையை உயர்த்தும் போது இரண்டு கைகளும் ஒவ்வொருத்தரும் ஓசிறாங்க, சில பிடிக்கிறாங்க, சில பிடிக்கிறாங்க, இந்த நாட்டிலையும் பார்க்கலாம் வந்தோடனே. அப்ப இப்படி எல்லாம் தொழக்கூடாது. என்ன ரசூல்லா சொன்னாங்க, சில பேர் தொழுகையை திருடுறாங்க. நாங்க சஹாபா ஆச்சரியமா தொழுகையை திருடர்களா, அது என்ன? யாரும் சொல்லலாம். தொழுகையை செய்ய வேண்டிய முறைப்பிரகாரம் செய்யாமல் அவசரமாக ருக்கு செய்வதும் சுஜூத் செய்வதும் இதெல்லாம் தொழுகை திருடர்கள் தான். சுபஹானல்லாஹ், காசு திருடுறோம், பண திருடுற போக தொழுகை திருடுறாங்க. அப்ப தொழுகையோட திருடர்கள் என்ன ஆகும்? அவன் அல்லாஹ் தண்டனை தான், அவனுக்கு நரகம் தான் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்காது. அதனால தொழுகையில நாலு அம்சங்கள் முக்கியமானவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் தொழுகை காட்டி சொன்னாங்க, ருக்கு செய்யும்போது அதே மாதிரி மெம்பரே செய்வாங்க. சுஜூஜை மட்டும் முன்னிருந்து இறங்கி கீழே செஞ்சுவாங்க. இப்படி தொழுது காட்டி சொன்னாங்க, சல்லு கமார ஆயத்து மூறி உசல்லி. நான் உங்களுக்கு இப்போ எப்படி தொழுது காட்டினேனோ அதை நீங்கள் பார்த்தீர்களோ அதே போல தொழுவுங்கள். அவர்கள் தூரதா இருந்தா நான் தொழு நீங்கள் பார்த்து தொழணும் என்றாங்க. அதனாலதான் நீ ஹதீஸ் நீ படிச்சீங்கடா, சஹாபாக்கள் ஒவ்வொரு தொழுகை பற்றி சொல்லும் போது ரசூலுல்லாஹ் எப்படி கையை உயர்த்தினார்கள், கையை எப்படி கட்டினார்கள், எப்படி ருக்கு செய்தார்கள், எப்படி சுஜூத் செய்தார்கள் என்றெல்லாம் ஒவ்வொரு சஹாபாக்களும் பார்த்த செய்தியை சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கண்ணால கண்டு அந்த செயல்களை முறையாக அறிவித்த பாடங்களை இன்றும் ஹதீஸ் படிக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதோடு சஹாபாக்கள் சொல்ல நடந்துகிட்ட விமானம் கண்ணில் தெரியும். அப்ப அந்த அளவுக்கு தொழுகைகள்ல நான்கு தான் முக்கியமான. ஒன்று, ஆரம்பத்தில் ரெண்டு கைகளை ரொம்ப விரிக்காம ரொம்ப சேர்த்து வைக்காம கால் சுவைக்கு நேராக இப்படி வைத்தோம், அல்லாஹ்வுக்கு உயர்த்தி அல்லாஹ்வுக்கு நெஞ்சில கைகள் கெட்டிய பிறகு ஓத வேண்டிய துவா சூறா ஓதிவிட்டு அல்லாஹ்வுக்கு போக கையை உயர்த்தணும். நிறைய பேர் கையை உயர்த்துறதே இல்லை, சில பேர் கையை உயர்றதே இல்லை. நீங்க புகாரி கிதாபு தான் குரானுக்கு அடுத்தபடியாக சிறந்த கிதாபு, புஸ்தகங்களே புக்குகளே குரானுக்கு அடுத்தபடியாக சிறந்த புக்கு புகாரி. அந்த புகாரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் தலைப்பே இரு கைகளையும் உயர்த்துதல், ஒரு பாடத்துக்கு தலைப்பே. கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ருக்கு போக ரெண்டு கையை உயர்த்தினார்கள், ருக்கு எழுந்திருக்கும் கையை உயர்த்தினார்கள் என்று அறிவிக்கிற ஹதீஸ்ல புகாரில் பார்க்கணும். அப்போ இதெல்லாம் தெரியாததுனால நிறைய மக்கள் கையை உயர்த்துறதே இல்லை. அப்போ அல்லாஹ் அக்பர் முதல்ல உயர்த்தி கட்டின பிறகு ருக்குக்கு போகும்போது அல்லாஹுக்கு உயர்த்தணும். அவர் ருக்குவில் எழுந்திருக்கும் போது அதிகமாக சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரெண்டு கையை உயர்த்தணும். அப்போ கையை உயர்த்துவது ஆரம்பம், ருக்குவுக்கு போகும்போது ருக்கு எழுந்திருக்காரு, சுஜூது போக உயர்த்த வேண்டியது. சுஜூது போக நேரம் சுஜூது போய்விட்டு ஒரு முறை சுஜி சுஜூ செய்யும்போது 7 உறுப்பு பூம்பட, ரெண்டு கை ரெண்டு கால் கால் விரல்கள் முட்டுக்கால் நெற்றி மூக்கு. அப்போ இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். காலை தூக்குறாலோ அல்லது கையை தூக்குறாலோ அந்த சுஜூத் நிறைவேறாது. அப்போ சுஜூதுக்கு போகும்போது ரெண்டு கைகள் அந்த ரெண்டு கைக்கு நேர் நடுவில் நெற்றி மூக்கி வைத்தல், இரண்டு கால் விரல்களையும் கிபிலாவை முன்னோக்கி வளைத்து வைத்தல், முட்டுக்கால்களை பூமி வைத்தல், இந்த மாதிரி உறுப்போ சுஜூதணும். எழுந்து உட்கார வேண்டும், திரும்ப அந்த உட்காரும் போதும் ரப்புக்கு ஃபிரலி ரப்புக்கு ஃபிரலி. அந்த துவாரம் படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான அர்த்தங்கள் சொல்லிவிட்டுருக்காங்க. ரப்புக்கு ஃபிரலி வரஹம் நீ மஜ்பூர் நீ வருசுக்கு நீ வகதி நீ வாஃபி நீ வாஃபன் நீ, அருமையான அர்த்தம். யார் நடி பாவத்தை மன்னித்து விடு, எனக்கு வாழ்வாதாரம் வழங்கு, எனக்கு அருள் பாலித்து விடு, எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, நமக்கு என்னெல்லாம் தேவை அத்தனை சொல்லி கொடுத்தாங்க. பிறகு சுஜூல் எழுந்துக்காரணும் நாலரைக்கா தொழுகை அல்ல 3 ரக்அத் தொழுகை, அதுக்கு மட்டும்தான் எழுந்து திரும்ப ஒரு கையை வைக்கணும். அப்ப 2வது ரக்அத்திலையும் 4வது ரக்அத்தை உயர்த்த வேண்டியதில்ல, 3வது ரக்அத்தை உயர்த்த வேண்டும். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டி அந்த தொழுகையை நீங்கள் நான் தொழுது போல தொழுவுங்க இருக்கிறான். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய முறைப்படி நாம் இதையா செய்யாமல் இருந்தால் நாளை மறுமை நஷ்டப்பட்டு போய்விடுவோம். அல்லாஹ்வுடைய சொர்க்கம் கிடைக்காமல் அதற்கு பகரமாக நரகம் என்ற இழிநிலை ஏற்பட்டுவிடும். அதை விட தற்காத்துக் கொள்வதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த ரமதானுடைய பயிற்சியாக எப்படி பாருங்க, நம்ம சாப்பிட சாப்பிட மாட்டேங்கிறோம், சாப்பிடாத சாப்பிட்றோம். அப்போ என்ன சாப்பிட மாட்டோமோ அதை சாப்பிட்றோம், என்ன சாப்பிட சாப்பிட சாப்பிடறதுக்கு ரெண்டுமே எதுக்காக, அல்லாஹ்வுக்காக. இந்த பயிற்சி நம்முடைய எல்லா காலம் வந்துவிட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் பொறுப்பேற்று இம்மை மறுபடியும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான். ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உலகத்தில் வாழ்ந்து மரணம் அடைகின்ற வரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து அதன் அடிப்படையில் செயல்படுகிற நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கியல்வானாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.